Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We've been considering in the last few sessions about the importance of the Christian home.
கிறிஸ்தவ குடும்பத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சிகளிலே தியானித்து வருகிறோம்.
The testimony of the home was not a very important thing in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே ஒரு குடும்பத்தினுடைய சாட்சி அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கவில்லை.
Beginning with Abraham,
ஆபிரகாமில் ஆரம்பித்து,
we don't see that the home is emphasized so much.
குடும்பம் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தவில்லை.
He had a wife, he had a child through his servant woman.
அவருடைய வேலைக்கார பெண்ணின் மூலமாக மகனை பெற்றான்.
Now if someone did that today,
இன்றைக்கு யாராவது அப்படி செய்திருந்தால்,
he wouldn't even be fit to be an elder of a local church.
ஒரு ஸ்தல சபைக்கு மூப்பராய் இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவராய் மாறிவிடுவார்.
But in that time when Abraham did it, God still called him the father of faith.
ஆனால் அந்த நாளிலே ஆபிரகாம் செய்தபொழுது அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று கூட அழைப்பதற்கு தயங்கவில்லை.
David is called a man after God's own heart, but he had so many wives.
தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்ற பெயரை பெற்றிருந்தும் அநேக மனைவிகள் வைத்திருந்தான்.
If he was like that, he wouldn't even be allowed to break bread as an ordinary believer in a church today.
இன்றைக்கு அப்படி சாதாரண ஒரு விசுவாசி அப்படி பல மனைவிகளை உடையவனா இருந்தால் சபையில கண்டிப்பாக அப்பம் பிற்க முடியாது.
So we see that the standard in the new covenant is so much higher than in the old covenant.
ஆகவே புது உடன்படிக்கையினுடைய தரமானது பழைய உடன்படிக்கையின் தரத்தை காட்டும் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது.
That's not surprising.
அது ஆச்சரியமாக இல்லை.
That's like saying that in college you have more difficult examinations than you have in the kindergarten class in school.
எல்கேஜி பள்ளியிலே நடக்கக்கூடிய பரீட்சைகளை காட்டிலும் கல்லூரி படிப்பு பரீட்சை அதிக கடினமாக இருக்கும் என்று சொல்வதை போலத்தான்.
It's exactly like that.
அதே போலதான் இருக்கிறது.
And that to whom God has given more, he expects more.
தேவன் அதிகம் யாரிடத்திலே கொடுத்தாரோ அவர்களிடத்தில் அதிகம் எதிர்பார்க்கிறார்.
Abraham didn't have a Bible, so God didn't expect much from him.
ஆபிரகாமுக்கு வேதம் இல்லை, ஆகவே அவனிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கவில்லை.
And David did not have the Holy Spirit dwelling within him, so he didn't have, God didn't expect so much from him.
தாவீதுக்கும் உள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை, ஆகவே தேவனும் அவ்வளவாய் அவனிடத்தில் எதிர்பார்க்க.
He only had the Holy Spirit upon him for service.
ஊழியத்திற்காக அவன் மீது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
In the new covenant, the Holy Spirit comes within to change our character.
புது உடன்படிக்கையிலே நம்முடைய குணாதிசயத்தை மாற்றும்படியாக உள்ளாகவே ஆவியானவர் வருகிறார்.
So the standard is much higher.
ஆகவே தரமானது உயர்ந்திருக்கிறது.
So divorce is just not permitted in the new covenant.
ஆகவே புது உடன்படிக்கையிலே விவாகரத்து அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று.
Except for fornication.
வேசித்தனம் முகாந்திரமே அல்லாமல்.
In Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரம்.
We read about Jesus sending out his disciples to preach.
சீஷர்களை பிரசங்கிக்கும்படியாக வெளியே அனுப்புகிறார்.
And he says, when you go to a new village or town, don't go and stay in any house.
ஒரு பட்டணத்திலோ கிராமத்திலோ போகும்பொழுது எந்த வீட்லயும் தங்க வேண்டாம் என்று சொன்னார்.
But you must be careful about the type of house you live in.
எந்த வீட்லயே நீங்கள் தங்குகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Jesus first of all say, peace be to this house.
முதலாவது சமாதானம் இந்த வீட்டுக்கு உண்டாவதாக என்று சொல்லுங்கள்.
Luke chapter 10 verse 5.
லூக்கா 10:5.
And if a man of peace is there,
சமாதான பாத்திரன் அங்கே இருப்பானேயானால்,
your peace will rest upon him.
நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கி இருக்கும்.
But if there is no man of peace there,
அங்கே சமாதானத்துக்கு பாத்திரனான ஒரு மனிதன் இல்லை என்றால்,
there is a house full of strife and quarrel,
அங்கே சண்டையும் சச்சரவும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்குமானால்,
then you should not stay there.
அப்பொழுது நீங்கள் அங்கே தங்கக்கூடாது.
But if you find a house where there is peace,
சமாதானம் காணப்படுகிற ஒரு வீட்டை பார்த்தால்,
stay in that house verse 7 and don't go from house to house.
அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கிருங்கள், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்று சொல்கிறார்.
Why did he say that?
ஏன் அதை சொன்னார்?
Because Jesus knew that even if you find one house where there's peace in a village, that is a miracle.
ஒரு கிராமத்திலே அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கண்டுபிடித்தாலே அதுவே ஒரு அற்புதம் என்று இயேசு அறிந்திருந்தார்.
There are not many houses where there's peace.
சமாதானம் இருக்கக்கூடிய வீடுகள் அநேகம் இல்லை.
So the Lord said, if you find one house like that in a town, consider yourself lucky and stay there, don't move around.
ஆகவே ஒரு பட்டணத்திலே அப்படி ஒரு வீட்டை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களானால் அதிர்ஷ்டம் என்று எண்ணி நீங்கள் அங்கேயே தங்கிருங்கள் என்று இயேசு சொன்னார்.
The Lord wanted his disciples to stay in a house where there is peace.
சமாதானம் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டிலே தான் தம்முடைய சீஷர்கள் தங்கியிருக்க வேண்டும்.
Not in a house where people are quarreling with each other.
சண்டை போட்டு சச்சரவு பண்ணுகிற குடும்பத்திலே அல்ல.
Now if the Lord did not even want his disciples to stay in a house where there is quarrel, where do you think he himself will stay in such a house?
ஆகவே சண்டை சச்சரவு உள்ள குடும்பத்திலே தம்முடைய சீஷர்களே தங்க கூடாது என்று சொல்லியிருந்திருப்பார். ஆனால் எப்படி அவர் வந்து தங்குவார்?
You can have a board on your wall saying Christ is the head of this house.
கிறிஸ்துவை வீட்டின் தலைவர் என்று சொல்லி நீங்கள் வாசகத்தை அடித்து செவுத்திலே மாட்டிருக்கலாம்.
But if there's no peace in the house, he's not there.
சமாதானம் இல்லை என்றால் இயேசு அங்கே இல்லை.
It's very easy to have peace.
சமாதானத்தை கொண்டிருப்பது மிகவும் எளிது.
Between husband and wife, at least one of them must be willing to die to themselves.
புருஷன் மனைவி இருவரிலேயும் குறைந்தபட்சம் ஒரு நபராவது சுயத்துக்கு மரிக்கிறவளாக இருந்தால் சமாதானமாக இருக்கும்.
Conflict always requires two people.
பிரச்சனைக்கு எப்பவும் இருவர் தேவை.
It's like clapping hands requires two hands.
கை தட்டுவதற்கு இரண்டு கரங்கள் தேவைப்படுவது போல.
You can't clap with just one hand.
ஒரு கரத்தை வைத்து ஒலி எழுப்ப முடியாது.
No matter how much you move one hand, there'll be no noise.
எந்த அளவு நீங்கள் கரத்தை நீங்கள் அசைத்தாலும் அங்கே சத்தம் வராது.
So Conflict is like that. When husband and wife want to have a conflict,
either
one of them says no.
I die
to myself. Let the other person be as agitated as he or she wants to be. There is no conflict. There's peace. If both are willing to die to themselves, then there'll be something better than peace. That is fellowship. Fellowship is better than peace. Peace is the second best.
They
were under the old covenant. Even under the old covenant, the Lord said, look for a home where there is peace.
இந்த பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறார்கள், அந்த பழைய உடன்படிக்கை காலத்திலே சமாதானமுள்ள வீட்டை தேடிப் போனேன்.
Luke chapter 10 is an old covenant period.
லூக்கா 10 அதிகாரம் இருக்கிற காலகட்டம் என்பது பழைய
உடன்படிக்கையின் காலம். New covenant begins from Acts chapter 2.
அப்போஸ்தலர் நடுவில் 2 அதிகாரத்திலிருந்து தான் புது உடன்படிக்கை
ஆரம்பிக்கிறது. Even under the old covenant, God expected a home to have peace.
பழைய உடன்படிக்கையிலேயே ஒரு வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார்.
What do you think about so-called new covenant homes where there is no peace?
ஆகவே சமாதானம் இல்லாத புது உடன்படிக்கை குடும்பங்களை பற்றி என்ன?
They are worse than these old covenant homes.
பழைய உடன்படிக்கை குடும்பங்களை காட்டிலும் மோசமானதாக இருக்கிறது.
They are definitely not under grace.
கண்டிப்பாக அவைகள் கிருபைக்கு கீழாக இல்லை.
They are probably not even under law.
பிரமாணத்துக்கு கீழாக கூட இல்லை என்று சொல்லலாம்.
Many of them are under no covenant.
அநேகர் எந்த உடன்படிக்கைக்கும் கீழாகவும் இல்லை.
These people were at least under the old covenant who had peace in their home.
குறைந்தபட்சம் சமாதானமுள்ள இந்த வீடுகள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாகவாவது இருந்தார்கள்.
But better than that,
அதை காட்டிலும் மேன்மையான ஐக்கியம்.
And that should be our goal in the new covenant.
புது உடன்படிக்கையில் இதுதான் நம்முடைய இலக்காக
இருக்க வேண்டும். Between husband and wife,
புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியம்.
And peace in the home,
குடும்பத்திலே சமாதானம்.
Because that is the best atmosphere we can provide for our children to grow up.
நம்முடைய பிள்ளைகள் வளர்வதற்கு இப்படித்தான் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்க முடியும்.
The most important thing our children need at home is not just food and clothing.
நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் தேவையான முக்கியமான காரியம் ஏதோ ஆடையும் ஆகாரமும் அல்ல.
You can provide the best food to your children.
பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம்.
Buy plenty of new clothes for them.
நிறைய புதிய ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம்.
Give them very good education.
நல்ல படிப்பை கொடுக்கலாம்.
But
ஆனால்
if there's no peace in the home,
குடும்பத்தில் சமாதானம் இல்லை,
you have deprived them of the most important thing required for their growth.
அவருடைய வளர்ச்சிக்கு தேவையான மிகவும் இன்றியமையாத ஒரு காரியத்தை நீங்கள் விளக்கி விட்டீர்கள்.
You know what your children require for spiritual growth?
ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவை என்று
தெரியுமா? Not food or clothing or even Bible study.
ஆடையோ ஆகாரமோ வேத பாடமும் கூட இல்லை.
But peace in the home,
குடும்பத்திலே சமாதானம்.
So God is interested in building such homes where there is peace.
ஆகவே சமாதானமுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப தேவன் விருப்பமுள்ளவராக
இருக்கிறார். God who brought Eve to Adam.
ஏவாளை தேவனும் தான் ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார்.
How can we have peace in the home?
குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்க முடியும்?
There's only one way.
ஒரே ஒரு வழிதான்.
That is we put God first.
நாம் தேவனை முதலாவது வைப்பதன் மூலம்.
The Bible begins with the words in the beginning God.
ஆதியிலே தேவன் என்கிற வாசகத்தோடு வேதம் ஆரம்பிக்கிறது.
That must be true in our home as well.
நம்முடைய குடும்பத்திலேயும் அது உண்மையாக இருக்கும்.
Right in the beginning God has his place in the home.
ஆரம்பத்திலேயே தேவனுக்கு குடும்பத்தில் ஒரு இடம் இருந்தது.
He should have his place.
அவருக்கு அந்த இடம் இருக்க வேண்டும்.
As head in your home.
உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக அவர் இருக்க வேண்டும்.
And between both of you as husband and wife,
புருஷன் மனைவி இருவருக்கும் இடையிலேயும் அவர் இருக்க வேண்டும்.
If you relate to your wife directly without Jesus in the middle,
நடுவில் இயேசு இல்லாதபடி நேரடியாக மனைவியோடு கூட நீங்கள் இடைப்பட்டால்,
you're not going to have a strong relationship.
உங்களுக்கு வலுவான ஒரு உறவு இருக்காது.
The glue that holds husband and wife together is Jesus himself.
மனைவியையும் கணவனையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய பசையானது இயேசு கிறிஸ்துவே.
If Jesus is between you, he'll really hold both of you together.
இயேசு கிறிஸ்து உங்கள் இருவருக்கும் இடையில இருப்பார் என்று சொன்னால் இருவரையும் கெட்டியாக வைத்திருப்பார்.
That's why Jesus said you got to hate your wife and love me.
ஆகவேதான் நீங்கள் மனைவியை வெறுத்து என்னை நேசிக்க வேண்டும் என்று இயேசு
சொன்னார். Luke 14:26.
லூக்கா 14:26.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
The Bible says we must love our wives.
நாம் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
What Jesus meant was you must hate this human relationship love you have for your wife.
மனைவியிடத்தில் வைக்கக்கூடிய மனுஷிக அன்பு இருக்கக்கூடாது என்று இயேசு சொல்கிறார்.
This human type of love that you see in the cinemas and read in love story books.
காதல் கதைகளிலேயும் சினிமா காட்சிகளிலேயும் பார்க்கக்கூடிய மனுஷிகமான அன்பை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்.
That must be killed.
அது கொல்லப்பட வேண்டும்.
And replaced with a divine love.
அதை தெய்வீக அன்பினாலே மாற்றிவிடு.
Which does not seek your own.
அது உனக்கானதை தேடாது.
But always seeks the good of the other person.
எப்பொழுதுமே மற்றவருக்குரிய நன்மையாளதை
தேடும். Which loves Jesus more than your partner.
உங்களுடைய வாழ்க்கை துணையை காட்டிலும் இயேசுவை அதிகமாக அந்த அன்பு நேசி.
That's why God did not create Adam and Eve together.
ஆகவே தான் ஆதாம் ஏவாள் இருவரையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கவில்லை.
He created Adam first.
ஆதாமை முதலாவது உண்டாக்கினார்.
There was no Eve.
ஏவாள் அப்பொழுது இல்லை.
And when Adam opened his eyes, when God breathed into him,
ஆதாம் ஆதாமுடைய சரீரத்தில் ஜீவசுவாசத்தை ஊழிதன் பொழுது அவன் கண்களை திறந்தான்.
The first person he saw was God.
அவன் பார்த்த முதல் நபர் தேவன்.
He did not know that anything else existed in the universe.
வேறு எதுவும் இந்த அண்டசராசத்தில் இருந்ததை அவன் பார்க்கவில்லை.
Definitely no wife for him.
கண்டிப்பாக அவனுக்கு மனைவி அங்கே பார்க்கவில்லை.
But he had God.
ஆனால் அவனுக்கு தேவன்
இருந்தார். The first thing he had to learn was that I must learn to be satisfied with God alone.
ஆகவே தேவனில் மாத்திரம் நான் பிரியமாய் இருக்க வேண்டும், திருப்தியாய் இருக்க வேண்டும் என்கிற முதல் பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான்.
That's the first thing I need to learn.
நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம்
இதுதான். Then God in his love gave Adam a wife also.
அதற்கு பிறகு அன்பின் நிமித்தமாக தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார்.
And that also we see in the same way.
அதையும் நாம் அதே விதத்தில்
God put Adam to sleep.
ஆதாமை நித்திரைக்கு
போட்டார்.
அவன் விழாவை உண்டெடுத்தார்.
Formed a woman,
ஒரு ஸ்திரியை உருவாக்கினார்.
And when her eyes were opened,
அவளுடைய கண்கள் திறக்கும் பொழுது,
she saw God first.
அவள் முதலாவது தேவனை பார்த்தாள்.
She didn't even know about the existence of a person called Adam.
ஆதாம் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது கூட அவளுக்கு தெரியாது.
She thought she was the only human being.
தான் தான் முதல் மனுஷி என்று எண்ணினாள்.
And she loved God.
அவள் தேவனை நேசித்தாள்.
And as she loved God, God brought her to Adam.
அவள் தேவனை நேசித்த பொழுது அப்பொழுது ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார்.
And woke him up.
ஆதாமை தட்டி
எழுப்பினார்.
அப்பொழுது அவள் இருவரும் ஒருவரை
பார்த்தார். First saw God.
அவங்க இருவருமே முதலாவது தேவனை தான் பார்த்தார்.
Then saw each other.
அதற்கு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்தார்.
That's why that is the way God wanted all marriages to be.
இப்படி தான் எல்லா திருமணங்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That in every marriage you see the Lord first.
எல்லா திருமணங்களிலேயும் தேவனை தான் முதலில் பார்க்க வேண்டும்.
Not your partner.
உங்கள் வாழ்க்கை துணையை முதலாவது பார்க்க கூடாது.
When you see the Lord first,
ஆண்டவரை முதலாவது பார்க்கும் பொழுது,
you have a love which is divine.
நீங்கள் தெய்வீக அன்பு கொண்டவர்களாய் மாறுகிறீர்கள்.
Because you love God with all your heart.
ஏனென்றால் முழு இருதயத்தோடு கூட தேவனிலே அன்பு கூறுகிறீர்கள்.
In the cinemas and all they tell each other, I can't live without you.
நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்றெல்லாம் சினிமாவில்
சொல்கிறார். The man tells the woman.
மனிதன் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறான்.
That's wrong.
அது தவறு.
I can tell my wife I can live without you, but I can't live without Jesus Christ.
நான் என் மனைவி பார்த்து நீ இல்லாமல் நான் வாழ முடியும், ஆனால் இயேசு இல்லாமல் வாழ முடியாது என்று
சொல்லி. She should be able to say the same to me.
அவளும் என்னிடம் அதே சொல்ல வேண்டும்.
I can live without you, but I can't live without Jesus Christ.
இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்ல வேண்டும்.
Then our love for one another is deep and strong.
அப்பொழுது ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பானது ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது.
But if we just look at each other and say I can't live without you.
உன்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொன்னால்,
then we've got it all wrong.
நாம் தவறாக விளங்கிக் கொண்டோம்.
That's the type of relationship that relationship that leads to fights and quarrels and no peace in the home.
இப்படிப்பட்ட உறவு தான் சண்டையிலே போய் நிற்கிறது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை.
Because they say to each other in the beginning, we can't live without each other.
ஒருவர் இல்லாமல் வாழ முடியாது என்று ஆரம்பத்தில் சொல்கிறார்கள்.
You must learn to love God like that.
தேவனை எப்படி அன்பு கூற கற்றுக்கொள்ள
வேண்டும். You must not give God, the human beings, the pleasure that God should have in our life.
நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று இருக்கக்கூடிய இடத்தை எந்த மனிதனுக்கும் கொடுக்க கூடாது.
In many marriages, even Christian marriages,
அநேக திருமணங்கள் கிறிஸ்தவ திருமணங்கள் கூட,
there's a lot of idolatry.
எவ்வளவோ விக்கிரக ஆராதனை இருக்கு.
They love each other more than they love Jesus.
இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக
ஒருவரை நேசிக்கிறார்கள்.
அல்லது இயேசுவை காட்டிலும் வேலை அதிகமாக நேசிக்கிறார்கள்.
Or they love their house or property more than they love Jesus.
தங்களுடைய வீட்டையோ அல்லது சொத்தையோ அதிகமாக நேசிக்கிறார்.
Or some pastime, sport or music or something they love more than Jesus.
அல்லது ஏதோ ஒரு பொழுதுபோக்கையோ ஏதோ ஒரு மியூசிக்கையோ இசையோ அதிகமாக இயேசுவை காட்டிலும் அதிகமாக
நேசிக்கிறார். Of course they are unhappy.
அதன் பிறகு அவர் சந்தோஷமற்றவர்களாய் மாறுகிறார்கள்.
Because something has taken the place of God in their life.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை வேறு ஒன்று எடுத்துக்கொண்டது.
Is interested in binding husband and wife and making them one.
ஆகவே புருஷன் மனைவியை இருவரையும் ஒன்றாக்குவதே தேவன் விருப்பமுள்ளவராக
இருக்கிறார். In Luke chapter, in Matthew chapter 19.
மத்தேயு 19 அதிகாரத்தில் இயேசு சொன்னார்.
And verse 6.
ஆறாம் வசனம்.
They are no longer two but one.
இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
They are no longer two.
அவர்கள் இனிமேல் இருவராக இல்லை.
They are one.
அவர் ஒன்றாக இருக்கிறார்கள்.
That is how God wants to look at husband and wife.
இப்படித்தான் தேவன் புருஷன் மனைவியை
பார்க்கிறார். No longer as two different people.
இங்கே இனிமேலும் இரு வித்தியாசமானவர்கள்
அல்ல.
ஆனால் ஒருவர்.
How can they be one?
எப்படி அங்கே ஒருவரை மாற முடியும்?
To be one flesh physically with your wife, that is easy.
சரீர பிரகாரமாக மனைவியோடு கூட இருப்பது என்பது மிகவும் எளிது.
But to be one in spirit, Jesus has to be in the middle.
ஆனால் ஆவியிலே ஒருமனதாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து அங்கு நடுவில் இருக்க வேண்டும்.
That is God's will.
இதுதான் தேவனுடைய சித்தம்.
God wants man and woman to have a tremendous desire for spiritual unity just like they have for physical unity.
எப்படி சரீர பிரகாரமான உறவுக்கு அவர்களுக்கு ஆசையும் விருப்பமும் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய உறவுக்கும் அவர்களுக்கு விருப்பமும் ஆசையும் இருக்க வேண்டும்.
Animals also have a desire to physically mate with their partners.
விலங்குகளுக்கும் சரீர உறவிலே விருப்பம் இருக்கிறது.
So, to have a great desire for physical unity with your partner doesn't make you any better than an animal.
ஆகவே வாழ்க்கை துணையோடு கூட சரீர உறவு கொள்ள வேண்டும் என்பதை விருப்பம் உங்களை விலங்குகளை காட்டில் மேன்மையானவர்களாக மாற்றுவதில்லை.
But we must have an equal desire for spiritual unity.
ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கும் அதே அளவு வாஞ்சையும் விருப்பமும் இருக்க வேண்டும்.
Physical unity you can have on the day of marriage.
திருமண நாளிலே நீங்கள் சரீர உறவு கொள்ளலாம்.
But spiritual unity takes many years.
ஆவிக்குரிய உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் அநேக
ஆண்டுகள்.
ஒவ்வொரு வருஷமும் அது மேன்மையானதாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
God's desire is that husband and wife really become one.
புருஷனும் மனைவியும் உண்மையாலுமே ஒன்றாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக
இருக்கிறது. For the church.
சபைக்காக இயேசு ஜெபித்த ஜெபத்தை யோவான் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
It's a prayer that every husband and wife should pray for each other.
ஒவ்வொரு புருஷனும் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டிய ஜெபம்.
In John 17:21,
யோவான் 17:21,
we can say like this.
நாம் இப்படி சொல்லலாம்.
That both these husband and wife should be one, Father, even as thou art in me and I in thee.
பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல ஆண்டவரே புருஷனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் பிதாவே.
And further,
மீண்டுமாய்,
that they may be made, verse 23, perfect in unity, so that the world may know that you love me as you love them.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக
இருக்க வேண்டும். Love them as you love me.
நீர் என்னை நேசித்தது போல அவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும்.
Husband and wife need to know that God loves you, each of you, just like he loved Jesus.
தேவன் எப்படி இயேசுவை நேசித்தாரோ அதுபோல புருஷனையும் மனைவியும் நேசிக்கிறார் என்பதை புருஷன் மனைவி அறிந்து கொள்ள வேண்டும்.
When you know that, you can become one with each other.
இதை நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் இருவரும் ஒன்றாக மாற முடியும்.
So the first thing you need to know is not that your husband loves you or your wife loves you.
ஆகவே முதல் காரியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது புருஷன் என்னை நேசிக்கிறான் அல்லது மனைவி நேசிக்கிறான் என்பதல்ல.
A lot of husbands and wives are worried about that first.
அநேக புருஷன் மனைவிமார்கள் இதை குறித்து தான் கவலைப்படுகிறார்.
Does my wife love me?
என் மனைவி என்னை நேசிக்கிறா?
Does my husband love me?
என் புருஷன் என்னை நேசிக்கிறாரா?
Well, that's good to find out that, but that's secondary.
அது கண்டுபிடிப்பது நல்லதுதான், ஆனால் அது இரண்டாவதாக இருக்கு.
You know where you'll find your security.
ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது?
You don't find your security in your husband's love or wife's love.
உங்களுடைய பாதுகாப்பு புருஷனுடைய அன்பிலோ மனைவியுடைய அன்பிலோ இல்ல.
It's in the fact that God the Father loves each of you exactly like he loved Jesus.
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தில் தான் இருக்கு.
When you are secure in that love,
அந்த அன்பிலே நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள்.
Then you will be one with each other.
அப்பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒன்றாக இருப்பீர்கள்.
And then the world will look at it.
உலகம் அதை காணும்.
And the world will see your unity.
உங்களுடைய ஐக்கியத்தை உலகம் பார்க்கும்.
And they will see that what a Christian home can do.
ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க முடியும் என்பதை பார்ப்பார்கள்.
What he said, so that the world may know.
உலகம் அறியும்படிக்கு என்று பார்க்கிறோம்.
Ultimately, God wants us to be a testimony to the world also.
கடைசியாக உலகத்துக்கும் நாம் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம்.
That's not the only thing.
அது ஒன்றே நோக்கம் அல்ல.
One for his glory first.
அவருடைய மகிமைக்காக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும்.
But also to be a testimony to the world around as to what Jesus Christ can do.
இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் பார்க்க முடியாது அவர்களுக்கும் நாம் சாட்சியாக இருக்க
வேண்டும். The world has got such a wrong understanding of Christianity.
கிறிஸ்தவத்தை குறித்து உலகம் தவறாய் அறிந்து கொண்டிருக்கிறது.
Why?
ஏன்?
Because so much dishonor is brought to the Lord's name by the way Christians have lived and behaved.
கிறிஸ்தவர்கள் வாழ்வின் நிமித்தமாக நடந்து கொள்வதன் நிமித்தமாக எவ்வளவோ கனவீனத்தை தேவனுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்.
When a Christian in a Christian home, they fight and quarrel exactly like other homes.
மற்ற குடும்பங்களைப் போலவே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயும் புருஷன் மனைவி சண்டை போட்டால்
the world is not impressed.
உலகம் அதை குறித்து ஆச்சரியப்படுவதில்லை.
If you speak in tongues in the meeting on Sunday morning,
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் நீங்கள் அன்னிய பாஷையில் பேசுகிறீர்கள்,
and then come home and in your mother tongue shout at your wife,
வீட்டிலே வந்து தாய்மொழியிலே மனைவியை பார்த்து சத்தம் போடுகிறீர்கள்,
what is the use of speaking in other tongues in the meeting?
கூட்டத்திலே மற்ற பாஷையிலே பேசுவதில் என்ன பிரயோஜனம்?
The Holy Spirit must be able to control your mother tongue also.
பரிசுத்த ஆவியானவருடைய தாய்மொழியிலே பேசுவதையும் கூட கட்டுப்படுத்த
வேண்டும்.
இல்லாவிட்டால் இது ஒரு ஏமாற்று காரணம்.
Whatever experience you claim to have,
எந்த அனுபவம் இருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டாலும்,
the world must know that the Father sent Jesus to be the savior of the world.
இந்த உலகத்தின் இரட்சகராக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The world will know it only when they see something in you as and in your Christian home.
உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே உலகத்திலே உள்ளவர்கள் ஏதோ ஒன்றை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
முடியும். So let's turn back to Ephesians chapter 5.
ஆகவே எபேசியர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
Ephesians 5.
எபேசியர் 5.
We read here.
இங்கே நாம் வாசிக்கிறோம்.
One more thing.
இன்னும் ஒரு காரியத்தை
வாசிக்க. Verse 31.
31.
This cause a man shall leave his father and mother and shall cleave to his wife and the two shall become one flesh.
இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பானாக.
So I told you the first step towards this unity is by experiencing the love of God for you.
ஆகவே இந்த ஐக்கியத்தை அனுபவிப்பதற்கு முதல் படி நீங்கள் தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும்.
That's how you can become one with each other.
இப்படித்தான் நீங்கள் ஒருவரோடு ஒன்றாக முடியும்.
Another very important requirement.
இன்னொரு தேவை என்னவென்றால்
is you must leave your earthly father and mother.
பூமிக்குரிய தகப்பனையும் தாயையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும்.
Both husband and wife.
மனைவியும் புருஷனும்.
To be one with each other, they must leave their attachment to their earthly parents.
இருவரும் ஒன்றாக இருப்பதற்கு பூமிக்குரிய பெற்றோரிடத்திலே உள்ள பந்தபாசத்தை அவர்கள் முடிக்க வேண்டும்.
The attachment to the earthly parents was good during the days you were unmarried.
நீங்கள் திருமணமாகாத காலங்களிலே பெற்றோரோடு கூட இருந்த அந்த ஈர்ப்பு நல்லதுதான்.
It protected you, preserved you.
அது உங்களை பாதுகாத்தது, உங்களை அரவணைத்துக் கொண்டது.
Just like a little baby is fed through the umbilical cord from the mother all the time it is in the mother's womb.
ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த தாயினுடைய ஆகாரமானது அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு சென்று கொண்டிருந்தது.
But what happens when the baby is born?
ஆனால் குழந்தை பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
The doctor will cut that umbilical cord.
அந்த மருத்துவர் அந்த தொப்புள் கொடியை அறுத்து விடுவார்.
But you may say, no, don't do that. This umbilical cord has done a tremendous work for this baby for 9 months.
ஐயோ, 9 மாதமாக இந்த தொப்புள் கொடி தான் அந்த குழந்தைக்கு உதவி செய்தது, தயவு செய்து அதை வெட்டி விடாதீர்கள் என்று
சொல்லலாம். But the doctor will say, that's true.
அது நல்லதுதான்,
I appreciate.
அதை நான் பாராட்டுகிறேன்.
But now, if you want this baby to live on its own, you've got to cut it.
இந்த குழந்தை தானாக வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த தொப்புள் கூட வெட்டியாக
வேண்டும். If you don't do that, it'll die.
நீங்கள் அதை செய்யாவிட்டால் அந்த குழந்தை மரித்துவிடும்.
That was ordained by God for a certain period.
ஒரு சில காலகட்டத்துக்காக அந்த தேவன் அதை
நியமித்திருக்கிறார்.
இப்பொழுது வெட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
That is a spiritual lesson too.
இதுவும் ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
There's an invisible umbilical cord that ties our parents to their child.
பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற காணக்கூடாத ஒரு தொப்புள் கொடி ஒன்று உண்டு.
When the child grows up and gets married,
அந்த குழந்தை வளர்ந்து திருமணமாகும் பொழுது
you have to cut this cord.
இந்த கொடியை அறுக்க வேண்டும்.
So that they are not dependent on parents now.
அப்பொழுது அவர்கள் பெற்றோரையே சார்ந்திருக்க மாட்டார்கள்.
They have to be detached from their parents.
இப்பொழுது அந்த சார்பிலிருந்து விலக வேண்டியிருக்கிறது.
The husband has to cut his umbilical cord.
புருஷன் தன்னுடைய தொப்புள் கொடியை தாயோடு கூட இருக்க தொப்புள் கொடி அறுக்க வேண்டும்.
Wife has to cut her umbilical cord from her parents.
மனைவியும் தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியை வெட்ட வேண்டும்.
Here it speaks about a man leaving his father and mother.
இங்கே மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டுவிட வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது.
And in Psalm 45,
சங்கீதம் 45-லே
and verse 10.
10 வசனம்.
Psalm 45:10 it says.
சங்கீதம் 45:10-லே சொல்லப்பட்டிருக்கிறது.
Listen, O daughter, give attention, incline your ear, forget your people and your father's house.
குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
Then the king will desire your beauty.
அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார்.
So husband and wife are both to be separated from their parents.
ஆகவே புருஷன் மனைவி இருவருமே தங்களுடைய பெற்றோரிலிருந்து அவர்கள் பிரிய வேண்டியிருக்கிறது.
I'm not saying you should not care for them.
அவர்களுக்காக கவனிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
Jesus said you must not ignore your old parents and say that whatever money I have to support you I have given to God.
உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன், ஆகவே இனிமேல் உங்களை நான் கவனிக்க முடியாது என்று பிள்ளைகள் சொல்ல முடியாது.
That money has become korban.
அந்த பணமானது குர்பான் என்று மாறிவிட்டது என்று சொல்ல
முடியாது. Jesus said.
ஆண்டவரே இயேசு
சொன்னார்.
அது தவறு.
So I'm not saying we shouldn't care for our parents.
ஆகவே நம்முடைய பெற்றோர்களை கவனிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை.
If they need financial help.
அவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்பட்டால்.
Physical help.
சரீர வேறு உதவி தேவைப்பட்டால்.
You have to care for them.
நீங்கள் அவர்களுக்காக கரிசனைப்பட வேண்டும். ஆனால்
Don't let them run your life.
ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது.
Don't let them tell you how you should live together as husband and wife.
புருஷன் மனைவியாய் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லி நீங்கள் வாழ
வேண்டும். When you take a decision, it must be you and your wife together.
ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நீங்களும் மனைவியும் சேர்ந்து தான் எடுக்க
வேண்டும். You can consult your parents, you can consult everybody in the world.
பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், உலகத்திலே யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம்.
The decision must not be your parents' decision.
ஆனால் தீர்மானம் என்பது உங்கள் பெற்றோர்களுக்காக எடுத்த தீர்மானமாக இருக்கக்கூடாது.
Area where we need tremendous amount of instruction in India.
இந்த பகுதியிலே இந்தியாவிலே நிறைய போதனை தேவைப்படுகிறது.
Because I find even if you preach on it 50 times, it's not enough.
50 முறை பிரசங்கித்தாலும் இது போதுமானதல்ல என்று தான் நான்
உணர்கிறேன். People still tend to depend on their parents.
ஆனாலும் பெற்றோரையே சார்ந்து வாழ்வதற்கு தான் சோதிக்கப்படுகிறார்கள்.
They are married, but they don't seem to be to recognize that inwardly.
அவர்கள் திருமணமானாலும் கூட உள்ளே அதை உணராமல் இருக்கிறார்கள்.
A man must leave his father and mother and cleave to his wife.
ஒரு மனிதன் தான் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூட இசைந்திருக்க கடவன்.
Their relationship with each other must not be dependent on their parents.
அவர்கள் இருவருக்கும் உள்ள உறவானது தங்களுடைய பெற்றோர்களை பொறுத்து சார்ந்ததா இருக்கக்கூடாது.
There's a lot of unhappiness because of this.
இதன் நிமித்தமா எவ்வளவோ துக்கம்
ஏற்படுகிறது. So we see in all these passages God is tremendously interested in building the Christian home.
ஆகவே இந்த பகுதியிலே நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை அமைப்பதற்கு தேவன் எவ்வளவோ விருப்பம் கொண்டிருக்கிறார்.
You may say it's difficult to build such a home.
அப்படிப்பட்ட குடும்பத்தை அமைப்பது மிகவும் கடினம் என்று சொல்லலாம்.
Like I've said in other situations and other areas.
வேறு ஒரு பகுதியிலே நான் சொன்னது போல
It is not difficult, it is impossible.
அது கடினமான காரியம் இல்ல, கூடாத காரியம்.
You have to be filled with the Holy Spirit like it says in Ephesians 5:18.
எபேசியர் 5:18 சொல்லப்பட்டது போல நீங்கள் பரிசுத்த ஆவியாலே நிரம்பியிருக்க
வேண்டும். When you are filled with the Spirit, you can build such a home.
ஆவியாலே நிரம்பியிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டலாம்.
You can say, Lord, I can build such a home.
ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பத்தை
நான் அமைக்க போகிறேன். I'm going to follow your laws.
நான் பிரமாணங்களை பின்பற்ற போகிறேன்.
Build such a home.
அப்படிப்பட்ட குடும்பத்தை அமைக்க போகிறேன்.
A home in which my children can grow up to love you and fear you.
என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் உம்மை உமக்கு பயந்து உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்க போகிறேன்.
That is the ultimate purpose which we'll come to a little later.
அதுதான் நல்ல நோக்கம், கடைசி நோக்கம். அதற்கு நாம் சற்று பின்னாக வருவோம்.
That God unites husband and wife to bring up godly children.
தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை பெறும்படியாக தேவன் புருஷனையும் மனைவியும் இணைக்கிறார்.
But now we want to concentrate on that relationship between husband and wife which must be strong.
ஆனால் இப்பொழுது புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு அது வலிமையாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம்.
I saw a Fevicol cartoon once.
நான் ஒருமுறை Fevicol advertisement-ஐ நான் பார்த்தேன்.
Two elephants trying to pull apart two pieces of wood stuck together.
இரண்டு மர துண்டுகள், ஒட்டப்பட்டிருக்கிற துண்டுகளை பிரித்து இழுப்பதற்காக இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் இழுக்கிறது.
That's how it must be in a Christian home.
அப்படிதான் கிறிஸ்தவ
குடும்பத்தில் இருக்க வேண்டும். No pressure from parents or anybody else should be able to pull you apart from your wife.
மனைவியிடத்திலிருந்து பெற்றோரிடத்திலிருந்து வரக்கூடிய எவ்விதமான அழுத்தங்களோ எந்த காரியங்களோ உங்களை பிரிக்க முடியாமல் இருக்க
வேண்டும். From any other person in the world.
அல்லது உலகத்தில் எந்த நபரிடத்திலிருந்தும் வந்தாலும் அது உங்களை பிரிக்க முடியாது.
Jesus Christ is a stronger bond than Fevicol.
Fevicol-ஐ காட்டிலும் இயேசு கிறிஸ்து அதிகமாக உங்களை இணைக்கிறவர்.
Let's prove it.
அதை நாம் நிரூபித்து காண்பிப்போம்.
So let us pray.
ஆகவே நாம் ஜெபிப்போம்.
Will you bow your heads in prayer right now?
இப்பொழுதே உங்கள் தலைகளை வணங்கி ஜெபிப்பீர்களா?
Will you say, Lord, please help me to have such a home.
ஆண்டவரே இப்படிப்பட்ட குடும்பத்தை அமைக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களா?
If you're not married yet, say, Lord, when I have a home, I want to have a home like this.
இதுவரை திருமணமாகாமல் இருந்தால் ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்பம் ஏற்படுமா அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று
சொல்கிறீர்கள். Remember, the testimony of your home is as important as your ministry.
உங்களுடைய ஊழியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய சாட்சியும் முக்கியம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.